சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, ஆண்களுக்கு இணையாக குத்துச்சண்டையில் வலம் வரும் சாதனையாளர் செல்வி ஜெயபிரதா அவர்களின் நேர்காணலை கடந்த வாரம் கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம். உடன் உரையாடுபவர் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, கடந்த வாரம் மாநில அளவில் தாம் பெற்ற அனுபவங்களையும் பரிசுகளையும் விருதுகளையும் பற்றி விளக்கினார் செல்வி ஜெயபிரதா அவர்கள். இந்த வாரம் தேசிய அளவில் அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் விருதுகளையும் பற்றி சொல்லவிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எடுத்துக்கொண்ட பயிற்சியை மற்றவர்களுக்கு எந்த வகையில் அவர் பயிற்சி கொடுக்கிறார் என்பதை பற்றியும் நமக்காக வழங்கவிருக்கிறார். கடந்த வாரம் ஜெயபிரதா, நீங்க வந்து மாநில அளவில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் பற்றி சொன்னீங்க. முக்கியமா மணிப்பூர்ல இந்த குத்துச்சண்டைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. தமிழகத்தில் இதற்கான அளவீடுகள் அல்லது பயிற்சிகள் எப்படி இருக்கிறது பத்தி நீங்க சொல்லணும். அதே நேரத்தில் தேசிய அளவில் நீங்கள் பெற்ற விருதுகளை பற்றி நீங்க சொல்லணும்.
தமிழ்நாட்டில் பயிற்சி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிற வீட்டில எல்லாம் என்ன சொல்றாங்க, பாக்ஸிங்லாம் எதுக்குமா, தேவையில்லாத போயிட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா, நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவியா, இதை விட்டுட்டு போய் அடிக்கிறேன் குத்துறேன்னு போறேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே சாதனைய நம்மள மலக்க, அதாவது உதவுலனாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது. ஆனா உபத்திரப்பட்டிருக்கணும்னா நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால அதுதான் ஃபர்ஸ்ட், பேரண்ட்ஸோட முழு ஒத்துழைப்பு இருக்கணும். எனக்கு மாமா கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் மாமா கிடைக்க முடியாது. எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட பிள்ளைகளை வந்து நல்ல முறையில வளர்க்கணும். தன்னோட எல்லாரும் இன்ஜினியரா டாக்டரா ஆயிட்டா நம்ம நாட்டில் வந்து நிறைய அவங்க தான் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றதும் ஒன்று இருக்கு, அதையும் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க இந்த விளையாட்டு துறையில் தன்னோட பிள்ளைகளை இன்வால்மெண்ட் பண்ணணும். அப்படி இன்வால்மெண்ட் பண்ணவங்க தான் எனக்கு நிறைய பேர், பிடி உஷா, நம்ம கிரிக்கெட் நட்சத்திரம் டெண்டுல்கர், அந்த மாதிரிலாம் நிறைய உருவாயிருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே எல்லா உருவாகணும். அதுதான் தமிழ்நாட்டோட லட்சிய கனவு. வந்து என்னோட லட்சிய கனவுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பாக்ஸர் உருவாகணும்.
நல்லதுதான். ஆனா அதற்கான பயிற்சி களம் வந்து இங்க இருக்கா?
சென்னையில வந்து மிக மிக ரொம்ப குறைவுங்க. பயிற்சி தான், அந்த பயிற்சி எடுக்க வேண்டிய இடம் சரியான இடம் கிடைக்காதனாலதான் நாங்கெல்லாம் கூட தேசிய அளவில் போனங்கண்டி அதுக்கு மேற்கொண்டு நாங்க போக முடியல.
உலக அளவில்
போக முடியல. வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், அர்ஜுன அவார்டு வாங்கணும், நாமளும் அந்த கனவெல்லாம் எனக்கும் இருந்தது. நாமளும் ஒரு ஒளிமையன் ஆகணும் அப்படின்னு இருந்தது. ஆனா நம்ம நேஷனல் போகும்போதே நமக்கான சரியான இடம் கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம அசோசியேஷன் நம்மளுக்கு கருணாகரன் அவர் வந்து ஒருத்தரது சப்போர்ட் தான், செக்ரட்டரி கருணாகரன் அவர் ஒருத்தர் சப்போர்ட்ல தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு வந்தது. ஆனா அவரையும் செய்ய விடாம சில என்ன சொல்றது
சூழல்கள்
தடுத்துட்டு இருக்கு.
சரி, ஆனா நீங்க என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த தமிழகத்துல குத்துச்சண்டைக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க?
திறமையான பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சர், ஒலிம்பியன் இருந்த கோச்சர் வந்து எடுக்கணும். ரெண்டாவது வந்து நல்ல இடம், பிளேஸ் தங்கிட்டு, சாய் சென்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கிட்டு பயிற்சி அளிப்பாங்க. நம்ம பசங்க வந்து எல்லாம் போர் ஃபேமிலி ரொம்ப அடிப்படையிலிருந்து வந்ததுனால அந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்து நம்ம உணவுப் பொருட்கள் கொடுத்து அரசாங்கம் இதை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலயமா தான் அவங்க செவி கொடுத்து கேட்கணும் தான் என்னோட வேண்டுகோள். இது வந்து சாய் சென்டரை எங்களுக்கு உருவாக்கினாதான் தமிழ்நாட்டில் நிறைய சாம்பியன் உருவாங்க.
சாய் சென்டர் அப்படிங்கறது சொல்றது வந்து ஒரு பயிற்சி களம்,
பயிற்சி களம்,
பயிற்சிக்கான ஒரு இடம்.
அங்க வந்து உணவு தருவாங்க, ரெண்டாவது பயிற்சி கொடுப்பாங்க, உடைகள் தருவாங்க, பிளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பாக்ஸிங் வந்து கிட்டுன்னுவாங்க. எல்லா விதமான பொருட்களும் நம்ம ஒரு கிளவுஸ் வாங்கினா கூட 600 ரூபாய் 700 ரூபாய், ஆனா இதே சாயில வந்து ஃப்ரீயா கிடைக்கும், அரசாங்கம் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். அந்த மாதிரி இலவசமா வழங்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வரணும். அப்படி வந்தா எல்லாருமே நிறைய பேருங்க வந்து இதுல பயன்பெறுவாங்க.
சரி, எல்லாம் போல வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கா?
எல்லா மாநிலத்திலும் இருக்கு சார். நாங்க ஒரு 3 வருட காலத்துல நான் கோச்சராகி கூட நான் கேட்டது வந்து சாய் சென்டர் கொடுங்க, பசங்களுக்கு நல்லா கொடுக்கணும், ஆர்வமா இருக்க பிள்ளைங்க கூட அக்கா எங்களால வந்து ஒரு கிளவுஸ் வாங்க முடியலக்கா, கோச், எங்களால் வந்து ஒரு கிரிபாண்டர் வாங்க முடியல. நானே வந்து என்னோட சொந்த காசுலதான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கியிருக்கேன். நான் விளையாட டைம்ல கூட அப்படி என்னோட பசங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக சத்ரபதி சிவாஜி ஃபவுண்டேஷன் மூலியமா இப்போ எங்களுக்காக மிஸ்டர் சதீஷ் சவான் அந்த நண்பர் வந்து நான் இந்த பாக்ஸிங்கை பற்றி அவர்கிட்ட பேசினேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பான்சருக்கோசம் நான் போகும்போது அவர் என்ன சொன்னார், இவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலிங்க இருக்கு, அங்கே வந்து நம்ம நல்லா செய்யணும், நல்லா பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்காகவே அந்த ஃபவுண்டேஷன் மூலயமா ஒரு கிளப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு கிளப் மூலயமா பல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து சிறந்த பயிற்சிக்கும் எங்களுக்கு இடம் கொடுத்த அந்த ஸ்கூல் ஸ்கூல் தலைமை ஆசிரியரே எங்களுக்கு நல்ல முழு பொறுப்பையும் கொடுத்து அந்த இடத்துலயே அந்த ஸ்கூல் மூலயமா நீங்கள் பயிற்சி கொடுங்க, எங்கள் பிள்ளைங்களும் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு. இதே மாதிரி ஏன் சாய் சென்டர் வரக்கூடாது?
அதாவது இந்த சாய் சென்டர் இல்லாத நீங்கள் வந்து ஒரு மாநில அளவில் பல மாநிலங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதன் மூலமாக வந்து நீங்கள் தங்கப்பதங்களையும் அல்லது சாம்பியன்களையும் நீங்கள் அது வென்று வந்திருக்கீங்க. சரி, தேசிய அளவில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் என்ன? இது சம்பந்தமா
தேசிய அளவில் என்னால் பதக்கங்கள் வாங்க முடியலனா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடிஞ்சது. ஏதோ எனக்கு பாக்ஸிங் தெரியும், நானும் ஒரு நேஷனல் பிளேயர் அப்படின்ற அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடிஞ்சது. அப்போ வந்து என்னோட மனசும் உடல்நிலையும் வந்து சரியில்லை அந்த டைம்ல. காரணம் என்னன்னா என்ன, எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் டைம்ல தான் நான் நேஷனல் போனேன். ஸோ எனக்கு பாக்ஸிங் டென்ஷனோட அம்மாவோட டென்ஷன் ஜாஸ்தியானதுனால பதக்கங்கள் பெறாத வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது.
பதட்டத்தினால் பதக்கங்களை
இழந்திருக்கு. என்னோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியவில்லை அந்த டைம்ல. அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மாவுக்கு என்ன, இதனாலேயே என்னுடைய தேசிய வாய்ப்புகள் பதக்கங்களையும் நான் இழந்தேன்.
அது மட்டும் சொல்லிட முடியாது. பதத்தம் வந்து தான் இங்க வந்து பதக்கங்களை இழந்தீங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மற்ற தேசங்களிலிருந்து வந்த தோழர்கள் சகோதரர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சாய் சென்டர்கள் இருந்திருக்கும். ஆனா நமக்கு அது ஒரு பயிற்சி களம் இல்லாத ஒரு குறையாக தான்
அதுதான் மெயின். இன்னைக்கு நிறைய பேரு வாங்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா எல்லாமே சாம்பியன் தான், எல்லாருமே சாம்பியன் ஆக முடியும், எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கு. ஆனா அதற்குரிய பயிற்சி இடம், பயிற்சி அளிக்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் கரெக்டா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, சிறந்த முறையில கிடைச்சதுன்னா எல்லாருமே இன்னைக்கு கோல்டு மெடல், எல்லாருமே இன்னைக்கு அர்ஜுன் அவார்ட்ஸ் ஆகலாம். இதே வந்து இந்த நிகழ்ச்சி கேட்கிற அரசாங்கம் கூட இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் 10 வருட காலத்தில் எல்லாருமே உலக அளவில் தங்கப்பதக்கங்கள் வெல்வார்கள்.
அதுல வந்து உறுதியா இருக்கீங்க?
கண்டிப்பா, எனக்கு என்னோட லட்சியமே அதுதான் கூட சொல்லலாம். இன்னைக்கு நான் வந்து சின்ன சாதாரண ஒரு பயிற்சியாளராக இருந்து கூட நான் வந்து சில பிள்ளைகளை உருவாக்கியிருக்கேன்.
அது எந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கி இருக்கீங்க? நீங்க ஒரு இப்போ வந்து மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படிங்கன்னு போயிட்டு ஒரு பயிற்சி ஆளரா இப்ப நீங்க மாறி இருக்கீங்க. அதாவது கோச் அப்படின்னு சொல்லுவாங்க, பயிற்சியாளரா நீங்க மாறி இருக்கீங்க. எப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்களே ஒரு அடித்தளத்திலிருந்து நீங்க முன்னேறி இன்று ஒரு சாதனையாளரா வந்திருக்கீங்க. மக்களுக்கு, குழந்தைகளுக்கு எந்த மாதிரி நீங்க பயிற்சி அளிக்கிறீங்க, எந்த மாதிரி மக்களுக்கு நீங்க பயிற்சி அளிக்கிறீங்க?
நான் ரொம்ப மிகவும் கீழ்மட்டத்தில் யார் இருக்கிறாங்களோ, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி, ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த பசங்களுக்கு மட்டும்தான் நான் பயிற்சி எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து பணக்கார கேம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் பணக்கார கேம்னா எல்லாரும் டென்னிஸ், கிரிக்கெட்டு இந்த மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இருக்கு. ஆனால் அது பணக்கார பசங்களாம் நம்மளுக்கு ரத்தம் வரும், நம்ம காசு இருக்குது, நம்ம போயிட்டு இந்த மாதிரிலாம் அப்படியும் வராங்க. நான் வந்து எடுக்கிறது வந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்தான் எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்ட உணர்வுகள் வரணும், அந்த கஷ்டப்பட்டாதான் அதனுடைய பலன் எப்படி இருக்கணும்ன்றது தெரியும். நான் எடுக்கிறதெல்லாம் வந்து கூலி வேலை செய்யறாங்க யாரோ அவங்கள தான் நான், அந்த பசங்களை தான் நான் எடுப்பேன். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்திருக்கிற பட்டியலே வந்து இப்போ சகோதரிகள் இருக்காங்க, இரட்டை சகோதரிகள் வந்திருக்காங்க, குத்துச்சண்டை சகோதரிகள். அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண மாட்டுவண்டி தொழிலாளி, டெய்லி வந்து அவங்க உழைச்சாதான் காசு. அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு உங்க ஃபேமிலியை நீங்க முன்னேற்றணும், முதல்ல நான் பேசணும். பாக்ஸிங் எடுத்தோடனே பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பயிற்சியாளர்னா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம், எந்த, ஏன்னா அந்த ப்ராப்ளத்திலேயே வந்து அந்த பொண்ணு பாக்ஸிங் பண்ண முடியாது. என் குடும்பத்தில் இன்னைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னு நினைச்சா அந்த பொண்ணு பாக்ஸிங் பண்ண முடியா, கண்டிப்பா அதால் முன்னேற முடியாது. அதை விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ இங்க வந்து நீ உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், நல்ல மெடலா முதல்ல பேசிட்டு அவங்கள அந்த பேசுற விதத்திலே ஒரு 50% அவங்க ஓகே ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நார்மலா கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த சின்ன அடிப்படையில இருந்து அந்த பயிற்சிகளை நாங்க கொடுத்துட்டு வரோம். முதல் பிசிக்கல் அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பாடி வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆக்கணும். ஏன்னா சரியான உணவு இல்லாதனால அவங்க ரொம்ப நிக்கிறது கூட ஸ்டாண்ட் பண்ண முடியாத அந்த மூணு
ரவுண்ட் போயிருப்பாங்க,
தளர்ந்துருக்கும் கை காலெல்லாம். முதல்ல அதை ஸ்டடி பண்ணணும், அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூடயே நம்ம இறங்கி பாக்ஸிங் போட்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை கொடுத்து இந்த பசங்களை எது அவங்களுக்கு வருதோ, என்னோட பயிற்சியாளர்கள் எப்படி என்னை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி என்னோட பிள்ளைகளை நான் கொண்டு வரணும். அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெண்டு பேரை எடுத்து ட்ரைனிங் பண்ண, நான் முதல் முதல்ல ரெண்டு பசங்களுக்கு தான் நான் பயிற்சி அளித்தேன். அந்த ரெண்டு பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு 22 பேர் சேர்ந்து பாண்டிச்சேரி சவுத் ஜோன்ல சாம்பியன்ஷிப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவெளி காலத்தில் என்னோட குடும்பத்தை நான் பார்க்க நான் போயிட்டதுனால மீண்டும் இந்த குத்துச்சண்டைக்கு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் போயிட்டு பசங்களை சேர்க்க ஆரம்பிச்சேன். அதில் ஒரு பசங்களை ஒரு ஸ்கூல்லேருந்து எடுத்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். கல்லூரியிலேருந்தும் நான் பசங்களை எடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு இப்போ ஒரு மாணவி வந்திருக்காங்க, சாந்தி.
இன்னைக்கு வந்திருக்காங்க
சாந்தி. அவங்க காலேஜ்லேயும் போயிட்டு நான் பேசி, அதாவது ஒரு ஷோ பவுட்டன்னு சொல்லுவாங்க, அந்த பவுட்டை நாங்கள் ரெடி பண்ணி கேட்டிருக்கோம். இன்னைக்கு அவங்க ஒருத்தரால இன்னைக்கு அந்த காலேஜில் 30 பசங்க நாங்கள் கொடுக்குறோன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க, முன் வந்திருக்காங்க. எங்கள் காலேஜ் கல்லூரி மாணவிகள்லாம் படிச்சுட்டு போயிடுறது இல்லாமல் நாங்களும் ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் ஆகும். அதான் கல்லூரி மாணவிகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்கள கொண்டு வந்துட்டோன்னா அது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இப்போ சென்னை மாநகராட்சி ஸ்கூலில் நான் போயிட்டு அந்த பள்ளியில் தான் நான் பயிற்சி அடிச்சிருக்கேன். ஏன்னா அங்கே தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் படிக்குது, அவங்கள கொண்டு வரணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். 4 பேருக்கு உதவினாதான் நம்ம நல்லா இருப்போன்றது நல்லமில்லை. என்னாலையும் ஒரு 4 பேரை உருவாக்க முடியும், அந்த 4 பேரை எடுக்கலான்னு அந்த ஸ்கூலில் போனேன். போன முதல் நாளே நான் பாக்ஸிங் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி யாருன்னா நேம் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் நான் நிறைய ஸ்கூலில் கேட்டதுண்டு. 10 பேர் கொடுத்தாங்கன்னா 2 பேர் தான் வந்து நேம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் நேம் லிஸ்ட் எழுதும் போது ஒரு 80 பசங்க நாங்கள் வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி வந்து நின்னாங்க. அவங்கள 50 பேர் நான் எடுத்து பயிற்சி அளித்து அந்த 50 பேரையும் நாவிசேஷன்ன்ற எந்த நான் முதல் முதல் பாக்ஸிங் பண்ணணும் அறிமுக குத்துச்சண்டை, அந்த குத்துச்சண்டையில் ஸ்டேட் போட விட்டேன். அதில் 14 பசங்க இன்னைக்கு மெடலிஸ்ட் ஆகிட்டாங்க. மதுரையில் 30 வருஷத்துக்கு அப்புறம் பாக்ஸிங் நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த 30 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாட்டிலேருந்து போன டீம், சென்னையிலேருந்து போன டீம் சாம்பியன்ஷிப் படிச்சுட்டு MFBA மெட்ராஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸிங் அகாடமி அவங்களுக்கு நாங்கள் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்தோம். அவங்களும் எங்களுக்கு பாராட்டு விழா வச்சு நிறைய சலுகைகளும் எங்களுக்கு அவங்க வந்து அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏழ்மையான பசங்களுக்கு இன்னைக்கு அதில் வந்து ஒரு பையன் ஃபெரோசன் ஒரு பையன் காமன்வெல்த் கலந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கான். இந்த MFBAன்றது வந்து என்னோட கிளப் தான், நானும் அதில் ஒரு மாணவியாக இருந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
இப்போ அந்த MFBAல நீங்க ஒரு மாணவியா இருந்து இன்னைக்கு அதே MFBAல ஒரு
சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சு கொடுத்து ஒரு
பயிற்சியாளரா இருக்கிறீங்க.
மேற்கொண்டு நான் என்ன பண்ணேன், சரி அந்த சதீஷ் சவான் ஃப்ரெண்டு மூலயமா அவர் என்ன பண்ணாரு, நன்கொடையை நான் வந்து கொடுக்குறேன். ஆனா இது வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்கியர் வாங்குறது ஒரு கிளவுஸ் வாங்குறதுக்கு இல்லாம முழுக்க முழுக்க இந்த அரசு காப்பகத்துல இருக்காங்க அந்த பசங்களுக்கு இந்த சலுகைகள் முழுக்க போகணும்.
அநாத பிள்ளைகள்
அரசு காப்பகத்தில் இருந்ததுனால அந்த 30 பசங்களுக்கும் இதை வந்து கரெக்டான முறையில் போகணும், இந்த 80 பேருக்குமே அடிப்படையான இதில் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அப்போ வந்து சத்ரபதி சிவாஜி ஃபவுண்டேஷன் மூலயமா நாங்கள் வந்து ஒரு தனி கிளப்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம். மெட்ராஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸிங் அகாடமின்ற மாதிரி சத்ரபதி சிவாஜி ஃபவுண்டேஷன் வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்கோம். சத்ரபதி சிவாஜி பாக்ஸிங் கிளப்னு நாங்கள் நேம் கொடுத்து அந்த கிளப் மூலயமா இந்த மாதிரி ஏழ்மையான பசங்களை நாங்கள் உருவாக்கி அதுக்காகவும் நாங்கள் பாக்ஸிங்கில் சாம்பியன்ஷிப் வைக்கிறோம். கண்டிப்பாக இன்னொரு மாவட்ட அளவு மாநில அளவில் நாங்கள் போட்டிகள் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம்.
ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் எடுத்த பயிற்சிகளையும் நீங்கள் கொடுத்த பயிற்சிகளையும் யாருக்கு கொடுக்கின்றீர்கள் என்பதை பற்றியும் பல அரிய விவரங்களை அழகாக நீங்கள் சொன்னீர்கள். வணக்கம்.
இனி இதயங்களே, குத்துச்சண்டையில் சாதனைகளை படைத்து வரும் செல்வி ஜெயபிரதாவின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.